முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஆம்ப்ரோஸ். காலை வணக்கம் நேயர்களே. நமக்கு திருவள்ளுவர் இன்று என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய திருக்குறள் ஒன்றை பார்ப்போம். குறள் எண் 542. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. மூவாவர்கள் உரை. உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றன. அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். சலமன் பாப்பையா அவர்கள் உரை. உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்தே வாழும். குடிமக்களோ ஆளுவோர்னுடைய நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வர். கலைஞர் அவர்கள் உரை. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது. ஆம் நண்பர்களே, நம் நாட்டில் நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு நாம் இந்த கொடிய கொரோனா காலகட்டத்தை நாம் இலகுவாக கடந்திருக்கிறோம் என்பதை சொன்னால் அது மிகையாகாது. அரசினருக்கும் மக்களுக்கும் நாம் நன்றி தெரிவிப்போம். மீண்டும் உங்களுடைய பங்கு தொடரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமதருமை நண்பர் மணிநிலவன் அவர்கள் நமக்கு ஒரு அருமையான செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். வாருங்கள், நாம் என்னவென்று கேட்போம்.
இன்று வரை உறுதி செய்யப்படாமல் இருந்தாலும் பலரும் கூறுவது போல ஒவ்வால்களில் இருந்தே நோய்கள் பரவதியாக வைத்துக் கொண்டாலும் இது ஒவ்வால்களை உண்ணும் உணவு பழக்கத்தால் வந்த நோய் அல்ல, ஒவ்வால்களின் உறைவிடத்தில் மனிதன் புகுந்ததுதான் இந்த நோய் கிளர்ச்சிக்கு காரணம். உலகம் பொருளாதார காரணங்களுக்காக காடுகள் அழிக்கப்பட்டு மனித வழித்தடங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. இதனால்தான் பல காட்டுயிர்கள் தங்கள் இயற்கை வழித்தடங்களை இழந்து மனிதர்களால் மாற்றப்பட்ட சூழல்களில் வாழ்கிறது. நம் கண்முன்னே இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. சென்னையின் கிண்டி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் தென்படும் புள்ளி மான்களும், மும்பையின் புறநகர் பகுதியில் இரவில் நாய்களை வேட்டையாடும் சிறுத்தைகள் என இந்த பெருநகர காட்சிகளே இதற்கு சாட்சியம். புள்ளி மான்களோ சிறுத்தைகளோ சமீபத்தில் வந்தவை என்று அவை அதே நிலப்பரப்பில் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது. நாம தான் சமீபத்திய குடியேறிகள். இதே மான்களுக்கோ சிறுத்தைகளுக்கோ நாம் ஊட்டி கொடைக்கானலுக்கு போகும்பொழுது உணவுப் பொருட்களை கொடுத்து பழக்கும் குரங்குகளுக்கோ விலங்கிலிருந்து மனிதனுக்கு பரவும் கொரோனா போன்ற விலங்கு வழி நோய்கள் வரலாம். அப்போது நாம் யாரை குறை சொல்வது? நாம் பிச்சை எடுக்க வைத்திருக்கும் இந்த விலங்குகளை அல்லது அவற்றின் உறைவிடங்களை அபகரித்து கொண்டது நன்மையா? நம்முடைய மோசமான பல்லுயிர் மேலாண்மை கொள்கைகளின் பலனாக உலகை அழிக்கும் ஒரு கொள்ளை நோயை இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். நாம் வௌவால்களை குறை கூறி கொண்டிருக்கும் இதே வேளையில் ஒவ்வாள்கள் நமக்காக மாமரங்களில் மகரந்த சேர்க்கைகளில் ஈடுபட்டு நமக்கு இந்த சீசனுக்கான மாம்பழங்கள் தயாராக உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வாள்களின் சூழ்நிலை மண்டலத்துக்கு பல சேவைகளை வழங்கி வருகிறது. மனிதன் இல்லாமல் ஒவ்வாள்கள் வாழலாம், ஆனால் ஒவ்வாள்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஒவ்வாள்கள் மிகச்சிறந்த பூந்துகள் சேர்ப்பிகள், அதாவது பாலினேட்டர்ஸ். பழந்தின்னி ஒவ்வாள்கள் வியாபார பயிர்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதன் மூலம் ஆண்டொன்றுக்கு பல கோடி ரூபாய் பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கிறது. பூச்சுண்ணி ஒவ்வாள்கள் பூச்சிகளை உண்பதன் மூலம் பல பயிர்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் பீடை பூச்சிகளை தின்று விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. மேலும் பழங்களை தின்று கொட்டைகளை வேறு இடத்தில் போடுவதனால் பல பழமரங்கள் விதைக்கு பரவலாக வழிவகுக்கிறது. ஒவ்வாள்களின் எச்சம் மிகவும் பயனுள்ள ஏருவாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் ஒவ்வாள்கள் வேலைநிறுத்தம் செய்தால் கோடி மதிப்பிலான இழப்பை சந்திக்க நேர்படும். பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தங்களுக்கென்று ஒரு தனிச்சிறப்பும் பிரத்யேக பாணியும் இருக்கும். ஆகையால் ஓர் உயிரினம் இன்றி மற்றொரு உயிரினம் தனித்து வாழ இயலாது. கோவிட் 19 போன்ற விலங்கு வழி நோய்கள் வேறு நாடுகளிலிருந்துதான் வரும் என்றும் சொல்ல முடியாது. இந்தியாவில் அதுவும் கர்நாடகத்தில் பல மாவட்டங்களில் காசநோய் காட்டு காய்ச்சல் என்ற உயிர்கொல்லி காய்ச்சல் குரங்கில் இருந்து மனிதனுக்கு உண்ணிகள் மூலம் பரவாகிறது. இந்த நோய் 1950 இறுதிகளில் கர்நாடகாவில் ஷிமோகா மாவட்டத்தில் காசநோய் என்ற ஊரில் அடிக்கப்பட்டதால் இதற்கு காசநோய் காட்டு காய்ச்சல் என்று பெயர். இந்த நோய் ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்தில் கர்நாடகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவி வருகிறது. மனித உடலில் தொற்று ஏற்பட்டபின் 3 அல்லது 8 நோய் அறிகுறிகள் தென்படும். ஒவ்வொரு வருடமும் சுமார் 500 பேருக்கு இந்த காய்ச்சல் வருவதாகவும் அது 10% இறப்பை ஏற்படுத்துகிறது என்றும் ஆய்வுகள் சொல்லுகிறது. காசநோய் காட்டு காய்ச்சல் நோய்க்கு தடுப்பூசி இருந்தாலும் அது 100% நோய் தடுப்பை செய்வதில்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இந்த நோய்க்கும் கொரோனா போல மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மருத்துவமனைகளில் நோய்க்கு அறிகுறியில் மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 1950 முதல் முதலில் அறியப்பட்ட இந்த நோய் இதுவரை 9500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நோய் ஆரம்பத்தில் கர்நாடகாவின் ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இப்ப பல மாவட்டங்களும் பரவி இப்பொழுது அண்டை மாநிலமான கோவா, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு என மேற்கு தொடர்ச்சி முழுவதும் பரவி வருகிறது. காசநோய் காட்டு காய்ச்சல் நோய் பரவி இருக்கும் எந்த மாநிலத்திலும் குரங்குகளையோ பூச்சிகளையோ உண்ணும் உணவு பழக்கம் இல்லை. ஆனால் காடுகளை அழித்து வயல்கள் ஆக்குவது, மனித வழித்தடங்களாக மாற்றுவது போன்ற நடைபெற்று வருகிறது. விலங்கு வழி நோய்கள் விலங்குகளை உண்பதால் வருவதை விட விலங்குகளின் வாழ்விடங்களை அழித்து உறைவிடங்களாக மாற்றுவதால் வருவதே அதிகம். நம் பேராசியால் உலகின் பல அரிய காடுகளை அழிக்கப்பட்டு மனித வழித்தடங்களாக மாற்றப்பட்டு வருவதனால் மனிதர்களுக்கும் காட்டுகளுக்கும் புழக்கம் அதிகமாக வருகிறது. இதனால் விலங்குகளிலிருந்து வரும் விலங்கு வழி நோய் மனிதர்களை தாக்க வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. உலகின் பல அறிவு ஆய்வுக்கூடங்கள் கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கும் இதே வலையில் மற்றொரு உயிர்கொல்லி நோய் தலைத்தூக்காமல் இருக்க நாம் இயற்கையை மதித்து காட்டுயிர்களின் வாழ்விடங்களை அபகரிப்பதை நிறுத்த வேண்டும். நேர்களே, இந்த கட்டுரையை நமக்கு தந்தது விஞ்ஞானி கார்த்திக் பாலசுப்ரமணியம், அகர்கர் ஆராய்ச்சி நிறுவனம், புனேயிலிருந்து.
காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்ற துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய் மொழி பேசு நிலமுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சில் வீசு துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு
காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் நேற்று நீ எங்க இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் வாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றான் துள்ளி வரும் காற்று துள்ளி வரும் காற்று தாய்மொழி பேசு நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு துள்ளி வரும் காற்று துள்ளி வரும் காற்று தாய்மொழி பேசு காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்த காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய்
பிடிப்பாயா? அருகில் வந்து வெளிய நான் உன் மனதில் சென்று ஒளிய நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பா. வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற
நீ எங்க இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்று சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி
இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பிசினஸை ப்ரமோட் செய்ய தரமான வீடியோ தாங்க மிகவும் முக்கியம். ஹை குவாலிட்டி வீடியோவை மிக குறைந்த செலவில் யூடியூபிலும் சோசியல் மீடியாவிலும் ப்ரமோட் செய்ய dappadrama.com ஐ அணுகவும். உங்கள் நிறுவனத்தின் வெப்சைட், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய dappadrama.com நிறுவனர் கவிதா ஜெகநாதனை அணுகவும். தொலைபேசி எண் 0224157615 0224157615.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய வாஷிங்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 821-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நேயர்களே, நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன் ஒரு முக்கிய அறிவிப்பு. திரு செந்தில் நடராஜன் அவர்கள் நடத்தும் ஆன்லைன் தமிழ் வகுப்புகள் வரும் செவ்வாய்க்கிழமை என்றும் மற்றும் வெள்ளிக்கிழமை என்றும் தொடரும் என்று நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது குழந்தைகளுக்கான நேரம். குழந்தைகளே, உங்களுக்காக நம்மளுடைய அக்கா அன்னபூர்ணி அவர்கள் ஒரு அருமையான கதை சொல்ல காத்திருக்கிறார். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து கேட்போம்.
குழந்தைங்களுக்கெல்லாம் என்னோட இனிய காலை வணக்கம். இன்னைக்கு உங்களோட கதை நேரத்துல போன வாரம் நான் சொன்ன மாதிரியே இன்னொரு தென்னாலிராமனோட கதை சொல்ல போறேன். உங்க எல்லாருக்கும் தென்னாலிராமன்னா யாருன்னு தெரியும் தானே? ஸோ இன்னொரு தென்னாலிராமனோட கதை. இந்த கதைக்கோட பேர் என்ன தெரியுமா? கத்திரிக்காயும் தென்னாலிராமனும். கதைக்குள்ளர போவோமா? தென்னாலிராமனுக்கு ஒரு நாள் கத்திரிக்காய் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அந்த ஊர்லயோ மார்க்கெட்லயோ எங்கேயுமே கத்திரிக்காய் சீசன் இல்லாதனால கிடைக்கல. அப்ப ராஜா கூட ஒரு நாள் அவங்களோட தோட்டத்துல நடந்து போகும்போது கத்திரிக்காய் நல்ல வயலட் கலர்ல பெருசு பெருசா இருக்கிறத பார்த்தார். எப்படியாவது தோட்டக்காரன் இல்லாத நேரமா பார்த்து கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடணும்னு பிளான் போட்டார். அதே மாதிரி தோட்டக்காரன் இல்லாத சமயத்தில் கத்திரிக்காய் நிறைய பறிச்சிட்டு போய் வீட்டுக்கு கொடுத்து ஒய்ஃப்கிட்ட சொல்லி நல்லா கத்திரிக்காய் சமையல் பண்ணுன்னு சொன்னார். அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியமா, எங்கிருந்து உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைச்சிது? ஊர்ல எங்கேயுமே கத்திரிக்காய் இல்லையேன்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, பேசாம சமைச்சு வை அப்படின்றார். அந்த அம்மாவும் கத்திரிக்காய் பொரியல், கூட்டு, சாம்பார்னு விதவிதமா பண்ணி வச்சிருக்காங்க. தென்னாலிராமன் சாப்பிட உட்கார்ந்தார். அப்போ ஒய்ஃப்கிட்ட தன் பையன் எங்கேன்னு கேட்க, அந்த அம்மா சொல்கிறாங்க அவன் வெளியே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா ஒரு தென்னாலிராமன் வந்து செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தன் பையன் மேலே ஊற்றி, எந்திரி எந்திரி எந்திரி, மழை பெய்யுது, உள்ளே வந்து படு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அந்த பையன் உள்ளே வர்றான். வந்தவங்கிட்ட, அம்மா கத்திரிக்காயில் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா, சாப்பிட்டு படுத்துக்கோன்றார். சரின்னு அந்த பையனும் சாப்பிட்டு படுத்துடுறான். இதை இந்த அம்மா சும்மா இருக்காம பக்கத்து வீட்டுக்காரன் மாட்ட சொல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படியே போய் 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 ராஜா காதுக்கு போயிருது தென்னாலிராமன் கத்திரிக்காய் சாப்பிட்ட கதை. உடனே தென்னாலிராமனை ராஜா கூப்பிட்டு விடுறார். எங்கேயுமே கத்திரிக்காய் கிடைக்கலையே நம்ம ஊர்ல, உனக்கு மட்டும் எப்படி கத்திரிக்காய் கிடைச்சிது அப்படின்னு கேட்கிறார். இல்லையே ராஜா, எங்க வீட்டுல கத்திரிக்காய் சமையல்லாம் ஒண்ணுமே இல்லையே, யார் சொன்னது? ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. தென்னாலிராமன் போய் சொல்றான், எப்படி இதை நிரூபிக்கிறது? நம்ம தோட்டத்துலேருந்து தான் அவன் பறிச்சிருக்கான், ஆனால் பொய் சொல்லணும். அதை எப்படி நம்ம நிரூபிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு, சரி நீ உண்மையை சொல்ல மாட்டேன், உன் பையனை கூட்டிட்டு வா, பிள்ளைங்க பொய் சொல்லாதுங்க, பிள்ளைங்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். தென்னாலிராமன் போய் தன் பையனை கூட்டிகிட்டு வந்தார். ராஜா அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நேற்று என்ன உங்கள் வீட்டில் சமையல்னு கேட்குறார். எங்கள் அம்மா கத்திரிக்காய் பண்ணியிருந்தா நல்லா இருந்தது ராஜா அப்படின்னு அந்த பையன் சொல்லுது. தென்னாலிராமனை பார்க்குறார். உடனே அவர் சொல்கிறாரு, ராஜா இந்த பையன் கனவு கண்டுட்டு பேசிகிட்டு இருக்கான், நேற்று என்னென்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே ராஜா அந்த பையன்கிட்ட, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறார். மழை சோம்னு பெஞ்சிச்சா, நான் வெளியே தூங்கிட்டு இருந்தேனா, அப்பா என்னை எழுப்பி உள்ளே வந்து படுக்க சொன்னாங்களா, அப்பா அம்மா கத்திரிக்காய் சமைச்சிருந்தாங்களா, சாப்பிட்டு படுத்துட்டேன் அப்படின்னு. உடனே தென்னாலிராமன் சொல்கிறாரு, நேற்று நம்ம ஊரில் மழை பெஞ்சிச்சா மன்னரே, அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படின்ட்டு சபையில் இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து, எங்கேயாவது நேற்று நம்ம ஊரில் மழை பெஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் இல்லையேன்றாங்க. பார்த்தீங்களா, அந்த பையன் கனவு கண்டிருக்கான், கனவுல கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கான். அதை போய் நீங்கள் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களே, நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணுவானா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருநாள்ராமன். சரி பிள்ளைங்க போய் சொல்லாதுங்க, இந்த பையன் கனவு தான் கண்டிருக்கான், ஏதோ தவறான தகவல் தான் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ராஜாவும் அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கு அது மூணாவது நாள் திருநாள்ராமனுக்கு ரொம்ப மனசில் குறுகுறுங்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம போய் சொல்லிட்டோமே ராஜாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு போயிருக்கும் போது ராஜாட்ட போய், ராஜா நீங்கள் என்னை மன்னிக்கணும், நம்ம தோட்டத்திலேருந்து தான் நான் கத்திரிக்காய் தோட்டக்காரனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போனேன், என்னை நீங்கள் மன்னிக்கணும், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கத்திரிக்காய் சாப்பிட்ற ஆசை இல்லை அப்படின்னோடனே ராஜா சொன்னார், எனக்கு நல்லா தெரியும் நீ நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தன்றது நல்லா தெரியும், ஆனால் நீ என்னவோ தெரியல மறைக்கிற, சரி நீ ஏன் வந்து சொல்லுவன்ட்டு தான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் தென்னாலிராமன் கத்திரிக்காய் சாப்பிட்ட கதை. உங்களுக்கு ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லணும் நான். பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பொய் சொல்கிறதுல தப்பு கிடையாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆனால் தென்னால்ராமன் செஞ்சது அந்த மாதிரியா கிடையாது இல்லை. ஆனால் தென்னால்ராமன்ட்ட நம்ம வந்து பாராட்டக்கூடிய ஒரே விஷயம், தான் தப்பை உணர்ந்துட்டு ராஜாட்ட போய் மன்னிப்பு கேட்டது தான். அதனால் பொய் சொன்னாலும் தப்பு பண்ணாலும் நம்ம தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டோம்னா நம்மளே நம்மளை திருத்திக்கணும், திருத்திக்கிட்டோம்னா அதுதான் இந்த கதையோட நீதி நமக்கு. சரியா, அடுத்த வாரம் இன்னும் ஒரு தென்னால்ராமன் கதையோட உங்களோட பேசட்டுமா? அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
பெண் வேணும் பஞ்சத்தில் காதல் கொள்ள ஒண்ணு போல ஆள்தான் வேணும். பிடிச்சு போச்சா சொன்னாங்க வீட்டில். ஒத்தையில நீ நடந்த ஊர்வலம் போகு தென்னு, ஊருக்குள் பேச்சிருக்கு போகாதே ரோட்டில். கொழு கொழு தேகத்தில் கொடி போல பின்னட்டா, குழிவிடும் கண்ணத்தில் குடித்தன பண்ணட்டா, மஞ்சத்தில் மெத்தல் வேண்டாம் மார்பில் சாய்ந்து தூங்கட்டா. உச்சம் தலைக்கும் மேல தூக்கணும் தூக்கணும் வழகனே எனக்கு மூச்சு ஒட்டணும்.
குழந்தைகள் அனைவருக்கும் அக்கா அன்னபூரணியின் அருமையான கதை பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நேயர்களே, திரு சுகி சிவம் அவர்கள் தொகுத்து வழங்கிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதியை நாம் இப்பொழுது கேட்போம்.
நல்ல நல்ல கேள்வி. மனம்ங்கிறது என்ன? ஒரு நான் எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டா கதை சொல்லிட்டு தான் சொல்வேன். போதி தர்மர்னு ஒரு ஞானி இருந்தார் இல்லையா, அவர் சீனா அரசர் ஊ அவரை அவரை சந்திக்கிறதுக்கு போறார். அப்ப அவர் சொல்றாரு, என் மனசு எனக்கு ரொம்ப சங்கடத்துல இருக்குங்க, என் மனசு எனக்கு ரொம்ப சங்கடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப போதி தர்மர் சொன்னார், நாளை காலையில 4 மணிக்கு நீ என்ன பண்ற, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு, மலை உச்சியில இருக்கிறேன், நீ என்ன பாக்கவா, வரும்போது மனசு கண்டிப்பா கொண்டா, மனசை கையோட கொண்டா அப்படின்னு. இவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன இந்த ஆளு கிருத்தமா பேசுறான், மனசை கையோட கொண்டான்றான், 4 மணிக்கு வாங்குறான், யாரையும் கூட்டிட்டு வராத, தனியாவான்னு சொல்றான் அப்படின்னு ரொம்ப கவலையா. மறுநாள் காலையில ஆனா போனோம் போனோம்னு தோணி போச்சு. திருப்பி திருப்பி அந்த வார்த்தை ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. பரப்பு 4 மணிக்கு போன உடனே பெரிய தடியோட நிக்கிறாரு. அவர் கேட்டாரு, மனசு வந்திருக்குதா, நீ இப்போ உக்கார், உன் மனசு எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு, எனக்கு இப்ப நீ மனசு எங்க இருக்குன்னு பாத்துட்டு காட்டு. இந்த தடியால ஒரு போடு போடுற பாரு, அவ்வளவுதான், எல்லாம் சரியா போடுங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், மனசு எங்க இருக்குன்னு எப்படிங்க காட்டுறது அப்படின்னு. அதான் சொன்னாரு, மனம் என்பது உள்ள இருக்கிறதா பாடா படுத்துறதா ஒரு உணர்வு இருக்கும், அது எங்க இருக்குது அப்படின்னு நீ உத்து பார்க்க ஆரம்பிச்சா அது காணாம போயிடும். இது வந்து ஜென்ல ஒரு பெரிய கருத்து. நீ அதை உத்து பார்க்க ஆரம்பிச்சா அது காணாம போயிடும். நமக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம், இதெல்லாம் இருக்கும். நாம அதை உத்து பாக்கணும், ஏன் அது எங்க இருக்குது, அது எங்க இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, உத்து பாக்க ஆரம்பிச்சா அறிவு விழித்து கொள்ள தொடரும். இதை தவிர நீங்க ஏதாவது பிராக்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிராணாயாமம் சொன்னேன், பிராணாயாமத்துடைய பிரின்சிபிள் இப்ப என்னன்னு சொல்றேன். மனதுக்கும் நம்முடைய மூச்சு காத்துக்கும் தொடர்பு உண்டுங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? பயம் இருக்கிற போது உங்க மூச்சு காத்த கவனிச்சிங்கன்னா அருந்து 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 வரும். கோபம் இருக்கிற போது உங்க மூச்சு காத்த கவனிச்சிங்கன்னா வெப்பமா வரும். உங்களுக்கு வந்து காமம் மேலோங்கி இருக்கிற காலத்துல இந்த மூச்சு காத்த அப்சர்வ் பண்ணா ரொம்ப வெப்பமா இருக்கும். இப்படி சங்கிலி சங்கிலியா இருக்கும், தொடர்ச்சியா வரும், அடர்த்தியா வரும், சன்னமா வரும் மூச்சு காத்து. என்ன சொல்றாங்க, உன் மனசுக்கும் மூச்சு காத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. வாசம்னாலே வசித்தல், சுவாசம்னா விசேஷமாக வலித்தல், வசித்தல் சுவாசம்ங்கிறதுக்கு என்ன தான் அர்த்தம். சோ நீங்க என்ன மாதிரியான உணர்வோடு இருக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்து உங்களுக்கு மூச்சு காத்து வரும். நீங்க என்ன மூச்சு காத்துல இருக்கீங்களோ அதை மாத்திட்டீங்கன்னா, ஒரு ஒழுங்கான ரித்தத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, நம்ம இன்ஹெல் பண்ற காத்து இருக்கு இல்லையா, அந்த இன்ஹெல் பண்றது 1 2 3 4 பேஸ் இது, இல்ல 1 2 3 4 5 6 அப்படி நீங்க ஒரு கணக்கோட உள்ள இழுத்து, கணக்கோட உள்ள நிறுத்தி, கணக்கோட வெளியில விட்டு, கணக்கோட வெளியிலயும் நிறுத்தணும். 1 2 3 4 5 உள்ள இழுக்கிறோம், 1 2 3 4 5 உள்ள நிறுத்துறோம், 1 2 3 4 5 வெளியே விடுறோம், 1 2 3 4 5 வெளியே நிறுத்துறோம். நான் சொல்றது பேசிக். கொஞ்சம் முடியுமா 6க்கு போறோம், முடியுமா 7க்கு போறோம், 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் அலௌடு அப்படின்னா. இந்த மாதிரி பண்ணோம்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பழைய நினப்பு போய் வேற நினப்பு வந்துடும். ஏன்னா மூச்சு மாறின உடனே என்ன கேட்டீங்கன்னா தாட் மாறி. சோ நம்முடைய மனசை மாத்துறதுக்கு மூச்சு பயிற்சி முக்கியம். அப்புறம் அறிவு பூர்வமா ஒரு காரியத்தை யோசிக்கிறது. இப்ப நான் முதலே சொல்லி கொடுத்த மாதிரி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிக்கிறது. அப்ப அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த பழைய கவலைகள்ல இருந்து நமக்கு மாறும். இதெல்லாம் ஆட்டிடியூட் ஷிஃப்ட்டுக்கு பயன்படும். ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய மனோநிலையிலிருந்து அடுத்தது இன்னொரு பகுதியை நோக்கி நம்ம நகர்த்துறதுக்கு மூச்சை மாத்தணும். அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு போகணும். உடற்பயிற்சி செய்யற போது சில விதமான ரசாயன பொருள் மூளையில சுரக்குது. அது பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற, ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற. நான் பார்த்த சில வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் எவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கோவிட் பேஷன்ஸ் கூட பல சில டாக்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் எக்ஸசைஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் பிரெயின்ல வந்து அது சுரக்க ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய நன்மை தருகிறது. அந்த ஹாப்பி ஹார்மோன் சுரந்த உடனே நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறி போகுது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம தோண ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் இதெல்லாம் வழிமுறைகள். சில உணவுப் பொருள் கூட இருக்கலாம், சாப்பிட்ட உடனே நமக்கு பிடித்த சில நல்ல உணவா தேர்ந்தெடுத்து அவங்க ஃப்ரூட் ஜூஸ்ல ஹெல்த்தை கெடுக்காத விஷயங்கள்ல சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மைண்ட் ஷிஃப்ட் ஆகும்.
நேயர்களே, மிகவும் ஒரு அருமையான துணுக்கை திரு சுகி சிவம் அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார். நன்றி. உங்களை மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆம்ப்ரோஸ். நன்றி, வணக்கம். We'll be right back.